தென்றல் தென்றல் சிறுகதை போட்டி 2014 இரண்டாவது பரிசு பெற்ற கதை. பெங்களூரிலிருந்து ஆனந்த் ராகவ் எழுதியுள்ளார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். காத்திருப்பு. வீட்டை அடைந்ததும் வாசல் கதவு அருகில் இருந்த ஜோடி செருப்பு கண்ணில் பட்டது. அவனுக்கு பரிச்சயமான செருப்பு. முழுவதும் மூடாத கதவு வழியே கசிந்த பேச்சு குரல்கள் அவள் உள்ளே நுழைந்ததும் நின்று போயின. தங்கதுரைக்கு தெரியும், ரேணுகாவும் அவன் மாமனாரும் தன்னை பற்றி தான் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. 3 வருடங்களாய் அவ்வப்போது எழுந்து அடங்கி போகிற பேச்சு. வாங்க மாப்பிள என்றார் அவர். எழுந்து கதவருகில் இருந்த ஒற்றை இருக்கையை அவனுக்கு காண்பித்து விட்டு எதிர்ப்புறம் இருந்த சோபாவில் இடம்பெயர்ந்து அமர்ந்து கொண்டார். தங்கதுரை பதிலுக்கு அவரை வரவேற்றவுடன், போன தடவை பார்த்ததுக்கு ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க என்றார் கரிசனத்துடன். அவருக்கு காப்பி எடுத்தாமா என்றார் மகளிடம். அவனை மிகவும் ஜாகிரதையாக பறிவுடனும் கையாள வேண்டிய சுமை அவர் வார்த்தைகளில் பொதிந்திருந்தது. அந்த முகமன்களின் பின்னால் ஒளிந்திருக்கும் எண்ணங்களின் முழு வீச்சும் சாப்பிட்டு விட்டு ஊரடங்கிய பின் இரவில் மெல்ல தலை தூக்கும். பெண்ணை பார்க்க வந்திருக்கிறார். அவளுக்கு ஆறுதலாய் 4 வார்த்தை சொல்ல போன் போட்டு அவள் ஒரு பாட்டம் அழுதிருக்க வேண்டும். இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்கிறது? சாவு விழுந்த வீடு போல வீட்டுல எப்பவும் ஒரு இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்கப்பா என்று மன்றாடி இருக்க வேண்டும். அவ்வப்போது வந்து அவனிடம் முறையிடுவதுமாய், அவன் பிடிவாதத்தை வெளிப்படுத்திய பிறகு திரும்பி போவதுமாய் கடந்து போன வருடங்கள் வருடங்கள் கரைய கரைய இப்போதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் அவர் வருகையே தன்னிடம் செய்ய போகிற முறையீடுகளை நினைவுபடுத்தி அவனை தயார் செய்து விடுகிறது. அவரிடம் பேசிவிட்டு வரவேற்பறைக்கு ஒட்டினாற் போல இருந்த படுக்கை அறையில் நுழைந்தான். புழுக்கமும் லேசான மருந்து வாசனையும் பரவியிருந்த இறுக்கமான அவனை கொஞ்சம் போல நிகழ்த்திய படுக்கை அறை அப்பாவின் அறை. அப்பா என்று அழைக்கிறான், விளக்கை போடுகிறான். ஒரு கை வேலோடும் புன்னகையோடும் பாலுமுருகன் சேர்க்கும் நேற்றைய தேதி கிழித்த தினசரி கேலண்டரும் அவரும் அம்மாவும் இணைந்து நிற்கும் கல்யாண புகைப்படமும் குடும்பமாய் ஏலகிரி மலையில் எடுத்த படமும் கட்டிலுக்கு எதிர்த்திசையில் அவர் கண்விழித்து பார்த்தால் தெரியும்படி காலையில் கவசமும் மாலையில் பாட்டும் கேட்க ஒரு சிடி பிளேயர் கட்டிலுக்கு அருகில், இடது மூலையில் சுவரில் பொருத்திய சின்ன அலமாரியில் வார இறுதியில் தங்கதுரை அவருக்கு படித்து காட்டும் தீஜாவும் ஜெயகாந்தனும் மற்றவர்களும், வலது பக்கம் கதவை ஒட்டினாற்போல சுவரோடு பதிந்திருந்த மர கேபினட்டுகளில் அவரின் சொற்ப உடைமைகள், அவரின் ஞாபகங்களும் ஆசைகளும் அத்தியாவசியங்களும் நிரம்பியிருந்த அவருக்கென்றே ஒதுக்கப்பட்ட தனியறை. ஏன்பா லேட்டு? இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைப்பா. டெல்லியிலேருந்து டைரக்டர் வந்திருந்தாரு. கொஞ்சம் கண்டிப்பானவர்னு ஏகத்துக்கும் கெடுபிடி. இன்னைக்குன்னு பார்த்து யூனியன்காரங்க பிரச்சனை பண்ணாங்க. ஒரே அமளி பேச்சுவார்த்தை. மீட்டிங் முடியவே 6:30 ஆயிருச்சு. அலுவலகத்தில் நடந்தவற்றை நிதானமாய் சொல்கிறான். ரொம்ப புழுக்கமா இல்ல? ஜன்னலை திறக்கட்டா. வெளியே நல்லா குளிராத்தான் இருக்கு. மழை வராப்ல இருக்கு. மூடியிருந்த ஜன்னல் கதவுகளில் ஒன்றை திறந்தான். மின்விசிறி வேகத்தை சற்று கூட்டினான். மூலையில் கிடந்த பிளாஸ்டிக் நாற்காலியை இழுத்து போட்டுக் கொண்டான். அப்பாவின் கையை மெல்ல எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டான். அலுவலக வேலை சுவாரஸ்யமற்று போவதாகவும் வேறு நல்ல வேலையை தேடலாம் என்று யோசித்து வருவதாயும் சொல்கிறான். அலுவலகத்திலிருந்து திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆனாலும் தினமும் ஒரு 10 நிமிடங்களாவது அவரிடம் பேசுவதை வழக்கமாய் கொண்டிருக்கிறான். ரேணுகா அந்த அறைக்குள் வருவதை நிறுத்தி பல மாதங்கள் ஆயின. அவள் கோபம் காரணம் குழந்தைகளும் அப்பாவை உதாசீனப்படுத்திவிடக் கூடாதென்று அவர்களை பழக்கியிருக்கிறான். பள்ளிக்கு போகும் போதும் திரும்பி வந்தவுடனும் அவரிடம் பேச சொல்லி சமயத்தில் அவர்களுடன் சினிமா கதையையும் பள்ளிக்கூட சங்கதிகளையும் மதிப்பெண்கள் விவரத்தையும் போட்டிகளின் வெண்டதையும் பற்றி பேசுவதை அவர் அறையில் வைத்து செய்கிறான். அவர் பிறந்த நாளுக்கு பிள்ளைகளையும் குடியிருப்பின் இதர குழந்தைகளையும் வரவழைத்து பாட்டு பாடி கேக் வெட்டி கொண்டாட வைக்கிறான். பாட்டு போடியா, போர் அடிக்குது. சிடி பிளேயரை முடுக்கிவிட்டான். விளக்கை அணைத்தான். இருட்டு கவிந்த அறையில் இசை நிரம்பி பழைய ஞாபகங்களால் அந்த இடத்தை நிரப்பியது. அப்பாவுக்கு படுக்கையில் படுத்துக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல் வழி தெரியும் நட்சத்திரங்களை பார்த்தபடி இருட்டில் பாட்டு கேட்க பிடிக்கும். நல்ல வரிக்கோ குழையும் இசைக்கோ இடையிடையே ஆஹா என்பார். சில பாடல்களோடு உடன் பாடுவார். சில சமயம் இந்த பாட்டு கேட்கும் போது ஞாபகம் வருது என்று கதை சொல்லுவார். அவர் அலுவலக நாட்களில் சாப்பிட்டு விட்டு கட்டிலில் காலை நீட்டி சாய்ந்து கொண்டு மற்றவர்களை சுற்றி உட்கார வைத்துக் கொண்டு ஒலிக்கும் பாட்டினூடே பேசுவது அவருக்கு பிடித்தமான ஒன்று. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட இடம் கூட உண்டு. இடப்பக்கத்தில் அம்மா, அவருக்கு ஊட்டினார் போல் வலப்பக்கத்தில் கமலா, காலடியில் துரை, அது அம்மா இருந்தவரை. அப்புறமாய் அம்மா இடத்தில் கமலா, அவளிடத்தில் இவன். அன்றைக்கு இசைத்ததும் அவருக்கு மிக பிரியமான பாடல்கள். மனமுருக பி பி சீனிவாஸ் பாடுவதை துரை கண்களை மூடிக்கொண்டு கேட்டான். அப்பா பாடகராயிருந்தால் பி பி சீனிவாஸ் போலத்தான் பாடுவார். அதிர்ந்து பேசாத, ரௌத்ரம் பழகாத, நிதானமாய் இயங்கும் அப்பா. பாட்டில் ஆண்ட போது ஞாபகங்களில் சவாரி செய்து கடந்து போன வாழ்க்கையின் கணங்களோடு இணைந்து பயணிக்க வைத்தன அந்த பாடல்கள். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, குழைகிறார் சீனிவாஸ். மந்தமான வேகத்தில் போய்கொண்டிருந்த அந்த ரயில் பெட்டியில் அதிகம் பேர் இல்லை. எதிர்ப்புற ஜன்னலுக்கு அருகே சிவப்பு முண்டாசும் கொடுவா மீசையுமாய் கையில் கித்தான் பையும் மடியில் டிரான்சிஸ்டருமாய் பாட்டு கேட்டுக்கொண்டு தன்னையே துளைக்கிற மாதிரி பாட்டு கொண்டு வந்தவரை துரைக்கு பிடிக்கவில்லை. கும்மிடிப்பூண்டியிலிருந்து ஏற்றி வந்த அரிசி மூட்டைகள் அடைத்த பெட்டியில் அடித்த ஆரஞ்சு பழ வாசமும் சுருட்டு புகை வாசமும் பிடிக்கவில்லை. எதிர்காற்று அடித்தோ அல்லது பொங்கி வரும் துக்கமோ தாழாமல் கண்ணில் தழும்பிய நீரை புறங்கையால் துடைத்துக் கொண்ட போது அப்பா தன் கையால் அவனை அணைத்துக் கொண்டார். முண்டாசுக்காரர் அப்பாவை பார்த்து வினவினார், பட்டணத்துல இருந்தோம், இப்ப பொன்னேரி வந்திருக்கோம். மெட்ராஸ்ல படிச்ச புள்ள புது பள்ளிக்கூடம் திருவச்சூர்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாறி போச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு முத நாள். அதான் மனசு கலக்கமா இருக்கு அவனுக்கு. ஐய, பள்ளிக்கூடம் போக அப்பா கூட வரணுமா? பார்த்தா பெரிய பையனாட்டம் இருக்கு, குழந்தையாட்டம் அழுகுது. சின்ன பையனை சீண்டி வேடிக்கை பார்க்க முண்டாசுக்காரர் எகத்தாளமாய் சிரித்தார். அப்பா இன்னும் அணைத்துக் கொண்டார். கொஞ்சம் பயந்த சுபாவம், புது ஆளுங்களை அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிட மாட்டான். முண்டாசுக்காரர் மீஞ்சூரில் இறங்கி போன பிறகு துரைக்கு இன்னும் அழுகை வந்தது. அந்த மெட்ராஸ் வேலையிலே இருந்திருக்கலாம்ல, ஏன்பா அதை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தீங்க என்றான். அப்பாவுக்கு வேலை போனதையும் 8 மாதங்கள் வேறு வேலை தேடி கஷ்டப்பட்டதையும் மாமாவிடம் கடன் வாங்கி குடும்பம் நடத்தியதையும் வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை ஒத்துக்கொண்டதையும் உணராமல் 800 வண்டி நின்றவுடன் கூடை கூடையாய் ஏற்றிய மூட்டைகளிலிருந்து வெளிக்கிளம்பிய கருவாட்டு வாசம் வயிற்றை பிரட்டியது. நிழலுக்கு ஒதுங்க மரங்கூட இல்லாத அந்த நீளமான பிளாட்ஃபாரத்தில் இறங்கின போது வெறுப்பு முழுமையாகி இருந்தது. நல்லா பாத்துக்க தம்பி, விம்கோ நகர், பின்னால சிகரெட்டு ஃபேக்டரி, பின்னாண்ட நெருப்பு பொட்டி செய்யறாங்களே அந்த ஃபேக்டரி, இதா இருக்கு ரிக்ஷா ஸ்டாண்டு, இங்க வேலுன்னு இவர்கிட்ட பேசி இருக்கு. உன்னைய தினம் கொண்டு போய் விட்டு மறுபடி சாயந்தரம் திரும்ப கூட்டி வருவாரு. பாத்துக்க, நீல கலர் ரிக்ஷா. அப்பா ஒரு விவரம் பாக்கி இல்லாமல் அவனுக்கு சொன்னார். ரிக்ஷாவில் போகும்போது 6 கிலோமீட்டர் ஆயாசமாய் கடந்தன. தூரமா இருக்குல்ல, வேற வழி இல்ல கண்ணு. இப்ப என் புது வேலை கும்மிடி பூண்டியில, என் ஆபீஸுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இடையில இருக்கிறதுல நல்ல இடம் பொன்னேரிதான். அங்க ஸ்கூல் சரியில்லை, இந்த வட்டாரத்திலேயே இருக்கிற ஒரே ஸ்கூலு இதான். வந்து நின்றவுடன் எதிர்ப்பட்ட கொஞ்சம் போல சிதிலமான பழைய கட்டிடத்தில் பள்ளிக்கூட பெயர் பலகை, வலப்பக்கம் தெரிந்த வாலிபால் கோர்ட், இடது பக்கம் மைதானம். அதை ஒட்டினாற் போல கூறிவேந்த நீளமான பள்ளிக்கூட அறைகள், ஆபீஸ் அறைக்குள் விரோதமான தலைமை ஆசிரியர், பள்ளிக்கு பின்னால் இருக்கிற கடல் பரப்பினால் மண்டி கிடந்த மணலில் கால் எழுந்த நடந்து அந்த குறிவேந்த அறையில் அதட்டலாய் பாடும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்த ஆசிரியரை இடைமறித்து அப்பா அவனை முன்னிறுத்தினார். வலது கையில் இருந்த பிரம்பை இடது கைக்கு மாற்றிக்கொண்டு அந்த 4வது பெஞ்சில உட்காரு என்று இடம் காண்பிக்கிறார். அப்பா அவன் போகும் முன் மண்டி போட்டு அவன் உயரத்துக்கு வந்து பேசுகிறார். கையில் இருந்த பையை துரையிடம் தருகிறார். இதுல சாப்பாடு இருக்கு, தண்ணி பாட்டிலும், இந்த ரயில் பாசு பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க. 4:30 ஸ்கூல் விட்டதும் கேட்ல போய் இரு, வேலு ரிக்ஷால வருவாரு. விம்கோ நகர் ஞாபகம் வச்சுக்க, 5:45 கும்மிடி பூண்டி பாசஞ்சர் ரயிலு வரும் அனுப்பம்பட்டுக்கு அடுத்த ஸ்டேஷன். புரியுதா தம்பி? இந்த காகிதத்துல எல்லாம் எழுதியிருக்கேன், சந்தேகம்னா யாரையாவது கேட்டுக்க, அழக்கூடாது கண்ணு. துரை கண்ணில் நீர் பெருக உள்ளே போவதை பார்த்து கொண்டே இருந்து விட்டு திரும்புகிறார். கேட்டை நோக்கி நடக்கிறார். முதல் நாள் என்பதால் ஆசிரியர் அவனை அவ்வளவாய் கண்டுகொள்ளாமல் மற்ற பையன்களை மிரட்டிக் கொண்டிருந்த துரை மனசு ஓட்டாமல் வகுப்பறையை கவனித்தான். அழுக்காக இருந்தது.
அருகில் இருந்த பையன்கள் அவனை விரோதமாய் பார்த்தார்கள். அவன் அழுவதை கவனித்து ஒன்றிரண்டு மாணவர்கள் சின்னதாய் சிரித்தார்கள். மதிய நேரத்து மணி அடித்ததும் கொஞ்சம் ஆசுவாசமாய் இருந்தது. இருந்த இடத்திலேயே தலையை கவிழ்ந்து உட்கார்ந்து கொண்டான். பசிக்கவில்லை. இந்த பள்ளிக்கூடத்திற்கு தினம் வர வேண்டுமா? அப்பா மேல் கோபமாக கூட வந்தது. ஏதோ ஒரு மூலையில் அவனுக்கு பிடிக்காத பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு அவர் போய்விட்டார்.
ஒவ்வொரு கிளாஸும் நரக வேதனையில் நகர்ந்து பச்சாதாபம் சூழ்ந்த மனதுக்கு இறுதி மணி ஓசை சந்தோஷம் தந்தது. ஆங்காங்கே பள்ளிவிட்ட குதூகலத்தில் பையன்கள் விளையாடி கொண்டிருக்க பையை முதலில் சுமந்தபடி மெல்ல கேட்டை நோக்கி நடந்தான் துரை. களைப்பாயிருந்தான். தளர்வுடன் மெல்ல மெல்ல நடந்து வந்தவனின் கண்களில் கேட்டுக்கு பக்கத்து வாதாம் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த அப்பா தென்பட்டார். அவனை பார்த்ததும் எழுந்து நின்று புன்னகையுடன் கையை நீட்டி அவனை எதிர்கொண்டார். துரை சந்தோஷம் மிக ஓடி போய் அவரை அணைத்துக் கொண்டான். அவனை சுற்றியிருந்த சிறுவர்களை அப்பா கூப்பிட்டார். இவங்கெல்லாம் உன் கிளாஸ் தானா? உன் பேர் என்னப்பா என்று ஒவ்வொருவராய் விசாரிக்க ஆரம்பித்தார். இது துரை, இவன ஃப்ரெண்டு புடிச்சுக்கங்க. துரை எல்லார்கிட்டையும் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுப்பா. வாப்பா, உன் பேர் என்ன? அப்பா ஒவ்வொருவராக விசாரித்து தமிழ்ச்செல்வன், பிரபு, இளங்கோ, திவாகர், சார்லஸ், பரிசுத்தம் என்று ஒவ்வொருத்தனாய் அவனுடன் பேச வைத்தார். இவன் கிரிக்கெட் நல்லா ஆடுவான், லெக் ஸ்பின்னர், நீங்க ஆடும்போது இவனை சேர்த்துக்கங்க என்று அறிமுகம் செய்தார். ஒவ்வொருத்தராய் கேள்வி கேட்டு அவர்கள் பதிலில் ஹாஸ்யம் பண்ணி அவர்களை சிரிக்க வைத்தார். சிறுவர்கள் எல்லோரும் கையசைத்து விடைபெற்றவுடன் இறுக்கம் தளர்ந்தால் போல இருந்தது துரைக்கு. நீங்க எப்ப அவ்வளவு தூரத்துல இருக்கிற ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்தீங்க? ஆபீஸ் போகல, நாளைக்கு போய்க்கிறேன். நீதான் அப்படி அழுதியே. சரி, உன்னை தனியா விட்டுட்டு போக தயக்கமா இருந்துச்சு. இங்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். மரத்தடியையும் சின்ன பெஞ்சியையும் காண்பிக்கிறார். காத்தாலந்தா? துரை வாஞ்சியுடன் கேட்கிறான். அப்படிங்களாப்பா? இல்லப்பா, இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டலும் இல்ல, எல்லாம் ஃபேக்டரி ஏரியா, பொட்டல் காடு. டீ கடையில டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டேன். வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். துரை சாப்பாடு டப்பாவே எடுக்கிறான். மத்தியானம் நானும் சாப்பிடல, இப்ப பசிக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்ப்பா. ஏயா சாப்பிடல? நல்ல வேளை புளி சாதம் தான், தயிர் சோறா இருந்தா புளிச்சிருக்கும் என்று அவனை கடிந்து கொள்கிறார். பக்கத்தில் இருக்கிற குழாயில் கையை கழுவிக்கொண்டு மரத்தடியில் உட்கார வைக்கிறார். அவனை முதலில் சாப்பிட வைக்கிறார். துரை கொஞ்சமாய் எடுத்து சாப்பிட்டு விட்டு டப்பாவை அவரிடம் திருப்புகிறான். அவர் கவளம் எடுத்து சின்ன உருண்டையாய் செய்து வாயில் போட்டுக்கொண்டு ஒரு கல்லு உப்பு கூட போட்டுட்டேன் என்கிறார். ஒரு மிடது தண்ணீர் குடிக்கிறார். கடைசி பருக்கை வரை சுருண்டி சுருண்டி திண்டுவிட்டு தண்ணீர் குடித்ததும் வயிற்றில் இன்னும் பசி பாக்கி இருந்தாலும் மனசு நிறைந்திருந்தது. ரிக்ஷாவில் ஏறி ஸ்டேஷன் போகும்போது அப்பா பள்ளிக்கூடம் பற்றி கேட்டுக்கொண்டே வந்தார். நாளைக்கு நீயா வருவியா தம்பி என்றார். நெற்றியில் விழுந்து அவன் தலைமுடியை திருத்திக் கொண்டே துரை முகத்தில் மெல்லிய காற்று வருட அவர் மடியில் சரிந்து தூங்க ஆயத்தமானான். அப்பா அவன் கைகளை அழுந்த பிடித்து என்னமோ பாடிக்கொண்டு வந்தார். சிதறிய நினைவுகள் மறுபடி அந்த அறைக்குள் வந்து சங்கமமாயின. அத்தனை நேரம் உணராத மருந்து வாசனையை தாங்கி ஜன்னல் வழி வீசிய குளிர் காற்று முகத்தை வருடியது. கண்களை மூடியபடி கடந்த காலத்திலேயே இருந்து விடலாம் போலத்தான் தோன்றியது. அவனுக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து அப்பா அவனின் அத்தனை முக்கிய தருணங்களிலும் கூட இருந்திருக்கிறார். சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க, காத்தாடி செய்து தர, பள்ளிக்கூடத்தில் அம்மை தடுப்பு ஊசி போடும் போது கூட வந்து அழைத்து போக, தேவி தியேட்டரில் மெக்கனாஸ் கோல் படத்தை வரிக்கு வரி தமிழில் மொழிபெயர்த்து சொல்லிக் கொடுக்க. அந்த இருட்டும் நிசப்தமும் கலைகிறது. ஒரு மிருதுவான கை மெல்ல அவன் கைகள் மேல் பட்டு மெல்ல தடவியது. கண்களை மெல்ல திறந்த போது ஒரு உருவம் கண்ணை நிறைத்து அவனை நெருங்கி வந்தது. திடுக்கிட்டு எழுந்தான். மாப்பிள, நான் தான். உட்கார்ந்தபடிக்கே கண்ணை சிந்திட்டீங்க போல. மாமனார் அவனை தட்டி எழுப்பினார். துரை எழுந்திருக்க காத்திருந்தார். சற்றே பொறுமை இழந்தவராய் கொஞ்சமாய் குரல் உயர்த்தி பேச ஆரம்பிக்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள. எத்தனை நாள் இப்படி காத்திருக்க போறீங்க? இனிமே அவர் துரை அவசர அவசரமாய் இழைமறித்தான். ஆள்காட்டி விரலை உதட்டில் வைத்து சைகை செய்து அப்பா முன்னிலையில் பேச வேண்டாம், அவர் காதில் விழப்போகிறது என்று சமிஞ்ஞையால் எச்சரிக்கிறான். நேரமாச்சு, சாப்பிட வாங்க என்று சொல்லிவிட்டு மாமனார் மௌனமாய் திரும்பி போனார். அப்பா அசைவிட்டு கிடந்தான்.
அவருக்குள் உறைந்து போன உயிரின் சூடு அவருடைய மெல்லிய மூச்சு காற்றில் மட்டும் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. மூக்கு வழியாய் குழாய் நீராகாரம், கை குழந்தை போல டயப்பர், மலம் துடைக்கவும் உடம்பை சுத்தம் செய்யவும் வந்துவிட்டு போகும் ஒரு தாதி என்று நீரும் நித்திய வாழ்க்கை. சப்பி போன உடம்போடு அவரை கிடத்தியிருந்த படுக்கையோடு இணைந்து இறுகி போனவர். ஒரு சிறிய அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாய் நினைவு தப்பி போய் கோமாவுக்கு தள்ளப்பட்டு 3 வருடங்களாய் அந்த நிலையிலேயே இருக்கிறவர். அவர் மீண்டு வர காத்திருக்கும் துரையை தவிர மற்றவர்களுக்கு வெறும் ஜடப்பொருளாய் ஆகி போனவர். வரவேற்பறை விளக்கின் ஒளி அப்பா மேல் படர்ந்து முகத்தை காட்டியது. உதட்டோடும் சின்னதாய் ஒரு புன்னகை படர்ந்திருப்பது போல அவனுக்கு தோன்றியது. சாப்பிட்டு வரம்பா என்றான். கதவை சப்தம் வராமல் மெல்ல சாத்தினான். இன்னொரு நீண்ட விவாதத்திற்கு தன்னை மனத்தளவில் தயார் செய்து கொண்டே சாப்பாட்டு மேஜையில் காத்திருந்த ரேணுகாவையும் மாமனாரையும் நோக்கி நடக்கும் போது வேறொரு புது உலகத்தில் நுழைந்தாற்போல இருந்தது. அவன் பின்னால் சன்னமாய் அப்பா பாடிக்கொண்டிருந்தார். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.